عن عطية السعدي رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يبلغ العبد أن يكون من المتقين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அத்தியத்த சாதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யப்லு லப்து அன் யகூன மினல் முத்தகீன. ஒரு மனிதர் இறை எச்சமுடையவராக ஆகக்கூடிய தகுதியை பெற முடியாது. இதுவரையிலும் என்று சொன்னால் ஹத்தா யதா மாலா பாசபி ஹதரன் ரிமா பிஹி பாசன். ஒரு செயல் அது ஆகுமாக்கப்பட்ட செயலாக இருந்தாலும் வெளித்தோற்றத்தில் அது குற்றமளித்து குற்றமான செயலாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் அதை விட்டுவிடாத வரை அவர் முத்தக்கீனாக இரையச்சமுடையவராக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இறைவனை அஞ்சுவது என்ற ஒரு செய்தியை எந்த அளவுக்கு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலை கூட அதை செய்துவிட்டால் தவறு ஏற்பட்டு விடுமோ, பாவம் கிடைத்து விடுமோ என்ற அச்சத்தை அனுமதிக்கப்பட்ட செயலையும் கூட விட்டு விடுவது, இது இறையச்சத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு சிறப்பை பெற்றிருந்தாலும் பொருளாதார விஷயத்திலோ அல்லது குடும்ப பாரம்பரியத்திலோ உலகத்தினுடைய எந்த செல்வாக்கிலோ அவன் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவன் சிறப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது அச்சம் இருந்தால்தான். இறையச்சமில்லாத எந்த செயலுக்கும் மதிப்பு கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது இன்ன அக்ரமக்கும் இங்கல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள் சங்கைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவேதான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள், அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் இறையச்சத்தினுடைய முன்னோடிகளாக இருந்தார்கள். அவர்கள்தான் முதல் தரமானவர்கள், அல்லாஹ்வை அஞ்சுவதிலே முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அதற்கு பிறகு சத்திய சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு பின்பற்றுவதற்கு தகுதியான தலைவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்தான். உலகத்திலே அல்லாஹ் ரசூல்மார்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதற்கு காரணம் அவருடைய இறையச்சத்தின் மிகுதியின் காரணமாகத்தான். இறையச்சம் இல்லாத யாரையும் பின்பற்றுவது அவ்வளவு உசிதமானது அல்ல, அவர் நேரான வழியை பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீபாக அவ்வளவு நேசராக இருந்த போதும் கூட அல்லாஹின் மீது கொண்டிருக்கிற அச்சம் மிக அதிகமாக இருந்தது. இரவு நேரங்களிலே அதிகமாக நின்று வணங்குவார்கள், கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். கேட்டபோது சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை அஞ்சுபவனாக ஆக வேண்டாமா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு இறையச்சம் அவருடைய உள்ளத்திலே புகுந்துவிட்ட காரணத்தினால் இரவு நேரங்களிலே தூங்குவதற்கு கூட அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் வந்திருந்தார். முஆவியா என்று சொல்கிற சஹாபி ஒரு செய்தியை சொல்வதற்காக வந்தார். உமர் ரலியல்லாஹு ஒரு படையை ஒரு பகுதிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த பகுதி வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அந்த செய்தியை சொல்வதற்காக நண்பகல் நேரத்திலே எல்லாருமே உறங்குகின்ற ஓய்வெடுக்குகின்ற நேரத்திலே வந்தார். அந்த உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டிய போது அடிமை பெண், அந்த வீட்டில் இருக்கிற அடிமை பெண் வெளியிலே வந்து என்ன என்று கேட்டார். நான் ஹலீஃபாவை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது சற்று பொருங்கள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் அனுமதி கேட்டார்கள். அனுமதி கிடைத்தது, நீங்கள் உள்ளே வாருங்கள், உங்களது செய்தியை ஹலீஃபாவிடத்திலே சொல்லுங்கள் என்று அந்த அடிமை பெண் சொன்னாள். உள்ள போனாங்க. போய் உட்கார்ந்த உடனேயே பனிப்பெண்ணிடத்திலே அந்த அடிமை பெண்ணிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா சாப்பிடுவதற்கு அவருக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இருந்த உணவு அந்த சஹாபிக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சாப்பிடுங்கள், பயண களைப்பிலே இருப்பவர்களுக்கு உணவு மிகவும் தேவைப்படும், நல்லா சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த போதே அடுத்து சொன்னார்கள், பேரித்தம்பளம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், இருக்கிறது. ஒரு தட்டிலே பேரித்தம்பளத்தை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. சாப்பிட்டு முடித்த பிறகு விசித்தார்கள். அவர் செய்தியை சொன்னார், இந்த செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னார். அதற்கு பிறகு உமர்லானே கேட்டார்கள், வெளியில வந்து கேட்டீர்களே, எப்படி கேட்டீர்கள் என்று கேட்டார்கள். அவர் என்ன கேட்டார், அந்த அண்மை பெண்ணிடத்திலே ஹலீஃபா அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்களா, உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா, அல்லது விழித்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். போன உடனே கேட்போம், உள்ள என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா, உட்கார்ந்து இருக்காங்களா என்று ஒரு இதுக்காக வேண்டி கேட்பது போல அவர் கேட்டார், ஹலீஃபா அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது விழித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்டேன் என்று சொன்னார் அந்த சஹாபி. உமர்லான் சொன்னார்கள், பகலிலே எங்கே உறங்குவது, இந்த மனிதனுடைய பொறுப்பு என்னிடத்தில் தரப்பட்டிருக்கிறதே, என்ன என்ன என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுடைய பொறுப்பின் இடத்தில் இருக்கிறதே, நான் எப்படி பகலிலே உறங்க முடியும், அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பகல் உறக்கம் என்பதே என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது, அதுபோல இரவிலும் இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்று நினைத்து நான் இரவிலும் உறங்குவதில்லை என்று சொன்னார்கள் உமர் அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள். பகலிலும் உறக்கமில்லை, இரவிலும் உறக்கமில்லை. அந்த அளவுக்கு அதாவது நாம் தவறிழைத்து விடுவோமோ, ஒரு பொறுப்பில் இருந்து நாம் விலகி விடுவோமோ, நம்முடைய உறக்கம் அதை பால்படுத்தி விடுமோ என்ற அந்த அச்சம் எந்த அளவுக்கு உள்ளத்திலே மிகுதியாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அவர்களெல்லாம் அவர்களுடைய இறைச்சத்தைப் போல, அதற்கு பிறகு யாருக்குமே இமாம்கள் சஹாபாக்களுக்குடைய இறைச்சத்தைப் போல வேறு ஒருவருக்கும் அந்த இறைச்சம் இருக்காது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாரத்தையோடு சொன்னார்கள், முத்திரை வெட்டி சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களிலே யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்று விடுவீர்கள். இன்னவர் இன்னவர் என்று குறிப்பிடவில்லை, யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்திலே பின்பற்ற தகுதி மிக்கவர்கள் என்பதனை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாட்டிலிருந்து கஸ்தூரி கொண்டு வரப்பட்டது மதீனா நகருக்கு ஹசானாவிலே, ஏதாவது பொருள்கள் இருந்தால் அதை பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள், இந்த கஸ்தூரியை எடுத்து கொடுத்து விட வேண்டும். உமர்லான் சொன்னார்கள், நல்ல யாராவது பெண்கள் இருந்தால், இதை அளந்து சரியாக கொடுக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தால் எனக்கு அறிவியுங்கள், இதை பகிர்ந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். உமர்லாவுடைய மனைவி அவர்கள் கேட்டார்கள், நான் அந்த வேலையை செய்யட்டுமா, நான் சரியாக நான் ஒவ்வொருத்தருக்கும் முறையாக நான் வழங்குவேன் என்று சொன்னபோது உமர்லா தரன் தடுத்து விட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீ அளந்து கொடுக்கிற போது உடைய கையிலே கொஞ்சம் கஸ்தூரி ஒட்டி அது நீ தலையை இப்படி தடவுகிற போது கையை முடிக்குள்ளே விட்டு இப்படி கோதி காட்டினார்கள், இப்படி தலையிலே இப்படி தடவுகிற போது அந்த மனம் தலையிலே பட்டு விட்டால் அது என்னுடைய பங்கிலே அதிகமாக வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கூட என்னுடைய பங்கிலே அதிகப்பட்டு விட்டால் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, இதெல்லாம் யாரு வாழ முடியும், சிந்தித்து பாருங்கள். நம்மளாம் கேட்கிற போது நினைப்போம், அதெல்லாம் இப்ப நடக்காது, அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க, நம்மளால செய்ய முடியாது. அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கியவர்கள், உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் தானே, மனித இயல்பை கொண்டவர்கள் தானே, எந்த அளவுக்கு அவருடைய புனிதத்துவம் அதாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்திலே எல்லாருமே ஜனாசாவுக்காண்டி வந்தவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெயில் நேரம், ஒரே ஒரு வீட்டுக்கு பக்கத்திலே நிழல் இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, அந்த நிழல் இருக்குது, அங்க ஓரமா நில்லுங்க, வெயில் நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. வெயிலே நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள். அந்த வீட்டிற்கு முன்னால் போய் நிக்கவில்லை. காரணம் கேட்ட போது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அந்த வீட்டுடையவன் இடத்துல கடன் வாங்கி இருக்கிறான், நான் அங்கே சென்று நின்று அவருடைய நிழலை, வீட்டு நிழலை அனுபவித்தால் நான் கொடுத்த கடனுக்கு அது வட்டியாக ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். யார் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு உள்ளத்தில் இறைவனை பற்றிய அச்சம், இறைவனை பற்றிய நிலை, இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு மனிதன் முழுமையான மூமினாக, முழுமை ஈமானிலே முழுமை பெற்றவனாக திகழ முடியும். இவைகள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு யாரை பின்பற்றும்படி நமக்கு சொல்லியிருக்கா என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படித்தான் இமாம்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கைகளாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுடைய வாழ்வு முழுவதும் எந்த சஹாபி எடுத்துக்கொண்டாலும் சரி, சின்ன விஷயத்திற்காக வேண்டியும் அர்ப்பணிக்கின்ற தன்மை. ஒரு போரில் ஒருவர் கலந்து கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு விட்டார்கள் போருக்கு போக வேண்டும் என்று. போருக்கு உத்தரவு போட்டு விட்டால் எல்லாரும் அப்படி அப்படியே போயிருவாங்க. அவர் திருமணம் முடித்தவராக இருந்தாலும் சரி, வியாபார காலமாக இருந்தாலும் சரி, அறுவடை செய்கின்ற காலமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு சஹாபி என்ன செய்தார், கொஞ்சம் தாமதமா போகலாம், அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த அறுவடையை முடித்து விட்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டு பின்தங்கி விட்டார். கடைசியில் அவர் பின்தங்கியவர் அந்த போரில் கலந்து கொள்ளவே முடியவில்லை. நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு சொன்னவர் அப்படியே காலம் தாழ்த்து போய்விட்டது, அவர் போருக்கு போகவில்லை. கடைசியிலே அவர் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். அவர் எல்லாராலும் தடுக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 50 நாட்களாக யாரிடத்திலும் பேசாமல் ஒதுக்கி வைக்கும்படி அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தான். அது மாதிரி இருந்துச்சு. 50 நாளுக்கு பிறகு அல்லாஹ் மன்னித்து விட்டதா குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். நீண்ட சம்பவம். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், திருமறை வசனம் இறங்கிய பின்னால் ரசூலுல்லாஹ் அவர்களே வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த போரிலே கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்னுடைய சொத்து தான், அதை பெருக்க வேண்டும், அதை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போரிலே கலந்து கொள்ளவில்லை. இந்த சொத்து முழுவதையும் நீங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள், இதுதானே என்னை தடுத்தது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்கு இதுதான் எனக்கு தடையாக இருந்தது, அந்த சொத்து எனக்கு தேவையில்லை, அது இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி முழுமையாக ரசூலுல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து கொடுத்தார். எத்தனை ஆண்டுகள் அதை சம்பாதித்திருப்பார். இது மாதிரி ஒரு சின்ன தவறு ஏற்பட்டு விட்டாலும் கூட அப்படிப்பட்ட நிலை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. இப்படி இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமின் என்பதற்குரிய அடையாளம், ஒரு மூமின் ஈமானிலே பரிபூர்ணத்துவம் பெறுவதற்குரிய அடையாளங்கள் இவைகள் என்பதை தெளிவுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்க முடியாட்டாலும் கூட மற்றவருடைய விஷயத்தில, நம்முடைய மனித மக்களுடைய விஷயத்தில, பிறருடைய விஷயத்தில அவருடைய உரிமைகளை பேணுவது, அவர்களை அக்கிரமமாக வரம்பு மீறி அவர்களை பேசாமல் இருப்பது, அவர்களை அடிக்காமல் இருப்பது, இது மாதிரியான நிலைகளிலாவது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உஸ்மான் அப்பான் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அடிமையை காதை பிடித்து திருகிவிட்டார்கள், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார். அந்த தவறிலே கோபத்தோடு எல்லாம் அவர்கள் எப்போதும் கோபப்படுவோர் அல்ல, ஆனால் ஒரு லேசாக காதை இப்படி முறுக்கி விட்டார்கள். அவர் ஆ என்று சத்தமிட்டார். உடனே இவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. கலீஃபா அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய தலையை காட்டி தாழ்த்தி காட்டி என்னுடைய காதை அதுபோலவே முறுக்கு என்று சொன்னார்கள். அவர் அடிமை, கலீஃபாவுடைய காதை எப்படி தொட்டு அவர் முறுக்க முடியும்? அவர் சொன்னார், இல்லை நான் மன்னித்து விட்டேன், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் இதற்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், காதை முறுக்கு என்று சொன்னார்கள். விடவே இல்லை, கடுமையாக வற்புறுத்தினார்கள். கடைசியில் அவர் நடுநடுங்குகின்ற கையிலே கலீஃபாவுடைய காதை தொட்டார். அவரை முறுக்குவதற்கு அவர் மனம் வரவில்லை. சொன்னார்கள், முறுக்கு, நல்ல அழுத்தி முறுக்கு, அழுத்தி முறுக்கு என்று சொன்னார்கள். அவர் பின்வாங்கிவிட்டார். அதுக்கு பிறகு இதற்காக அல்லாஹ் குற்றம் பிடித்தால் என்ன செய்வேன் என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, நான் மன்னித்து விட்டேன் கலீஃபா அவர்களே, தயவு செய்து என்னை நீங்கள் முறுக்கியது போல என்னால் முறுக்க முடியாது என்று சொல்லி அவர் விலகிக் கொண்டார். இந்த அளவுக்கெல்லாம் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தும் கூட, உலகத்திலே சுவனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே விலை பேசி வாங்கிய பிறகும் கூட, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டிய எல்லாம் இவ்வளவு அச்சமும் பயமும் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது மாதிரியான நிலை எந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கு வருகிறதோ அந்த காலத்திலே முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். மற்றவர்களை, முஸ்லிம்களை பார்த்து அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். இது மாதிரியான நிலை முஸ்லிமுடைய உள்ளங்களிலே மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் வருவானாக.